என்று நாம் விஞ்ஞான உலகில் வாழ்கின்றோம், அஞ்ஞான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுள்ளோம். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மெஞ்ஞானை வாழ்க்கை வாழ்ந்தனர். பின்வந்த நிலைகள் மெஞ்ஞானியை காட்டிய அறநிலைகளை மதம் என்ற பெயரால் அரசர்கள் உருவாக்கப்பட்டு அதன் வழியில் மதம் எனம் குலம் என்ற நிலைகளில் மாற்றப்பட்டு ஞானிகள் காட்டிய அறுவழியை நாம் அந்த உண்மையின் உணர்வுகளை நாம் அறிய முடியாத நிலைகளில் மறைந்தே போய்விட்டது. இருப்பினும் மனிதனாக உயிரணு பல கோடி சரீரங்களை பெற்று இன்று நம்மை மனிதனாக உருவாக்கிய இந்த உயிர் மனித உடலுக்கு பின் அடுத்த உடல் எது என்ற வினாக்கள் எழுப்பியே வாழ்கின்றோம். நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர்றவரையிலும் ஒரு உடல் பெற்ற பின் அந்த உடலை காக்க எந்த உணவின் தன்மை கொண்டு ஓர் உடல் ஆனதோ அந்த உடலை காக்க அந்த மனத்தின் உணர்வுகள் இயக்கப்படுகின்றது. உதாரணமாக ஓர் கடலை செடியில் உருவான ஒரு புழு அந்த கடலை செடியைத்தான் மூசிக வாகனம் சுவாசித்து அதே உணர்வு வாகனமாகி அடுத்த இந்த கடலை செடி தீண்டுவிட்டால் அடுத்த கடலை செடிக்கு நாடி செல்லும், நகர்ந்து செல்லும். ஆனால் கடலை செடியில் உருவான புழு மற்ற செடிகளை உணவாக உட்கொள்வதில்லை, ஆனால் அது மடிந்து விடுகின்றது. ஆனால் அதே சமயம் கடலை செடி ஏன் சத்து அந்த செடி இல்லை என்றால் மற்ற செடிகளை நுகர்ந்து பார்த்தால் அந்த செடியின் நுகர்ந்த அந்த உயிர் அந்த குணத்தின் தன்மை கொண்ட அணுவாக அந்த உடலில் உருவாக்கப்படும் போது கடலை செடியில் உருவான குழு அணுக்கள் மடிந்து விடுகின்றது. இந்த உடல் நின்று இம்மாற்று செடியின் உணர்வை எடுத்துக்கொண்ட அந்த அணுக்களுடன் இந்த உயிர் ஆன்மா வெளி செல்லுகின்றது. ஆன்மா என்பது மற்ற செடியின் உணர்வினை இது கவர்ந்து அது அணுவாக விளையும் போது ஏற்கனவே கடலை செடியில் உழந்த அந்த அணுத்தன்மை அது பலவீனம் அடையப்படும் போது ஒரு விஷச்செடியின் உணர்வு இதற்குள் அதிகரித்து விட்டால் அது ஒதுங்கி இந்த உடலை விட்டு அந்த உயிர் வெளியே செல்லும் போது இந்த உடலில் விளைந்த இந்த உணர்வுகள் உயிர் ஆன்மாவாக மாறுகின்றது. இப்ப அந்த விஷச்செடியின் உணர்வை பெற்றால் அந்த விஷச்செடியினால் இந்த உயிரணு அங்கே விழுந்து அந்த உணர்வின் சத்தை உடலாக மாற்றி விஷப்புழுவாக மாறுகின்றது. அந்த விஷப்புழுவாக மாறினாலும் இதைக்காட்டும் அந்த விஷச்செடியும் தீண்டுவிட்டால் அடுத்து அதன் அருகிலே வேறொரு என உணவின் தன்மை நுகர்ந்தால் அந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த விஷச்செடியின் உணர்வுக்குள் அந்த அணுவுக்குள் அந்த செடியின் உணர்வு இருக்குள் சேரும். இப்ப இதன் உணர்வுகள் அதற்குள் வளர்ச்சியற்ற நிலைகள் மதி. இந்த உடலுக்கு செல்லும் இந்த ஆன்மா என்ற முதல கடலை செடி அப்புறம் விசைச்செடி இப்ப இதுக்கு ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் ஓம் உயிர் ஒரு கடலை செடியின் சட்டை நுகர்ந்தால் ஓ என்று இயங்கி இம் என்று உடலாக மாற்றும். ஆக கடலை செடியின் தன்மை தீர்ந்து விட்டால் தன் அருகிலே விசைச்செடியின் தன்மை நுகர்ந்தால் இந்த அணுவை அடைத்து அதுக்குள் இந்த விஷத்தின் அணுக்கள் அது விளைந்து இந்த உயிருடன் உயிர் ஆன்மாவாக வெளி செல்லும் போது விஷச்செடியிலிருந்து அதை நுகர்ந்து அந்த விஷப்பூச்சியாக வளரத் தொடங்குகிறது. அந்த செடியின் வெறும் பொதுவாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த உணர்வுகள் எப்படியோ அதற்கு தக்க அந்த ரூபத்தை உருவாக்கும் இந்த உயிர். பின் அடுத்து வேறொரு செடியின் நல்ல நறுமணம் கொண்ட ஒரு செடியின் சத்தை நுகர நேர்ந்தால் இந்த விஷச்செடியின் சத்து அந்த நல்ல செடியின் அணுக்களின் தன்மை இது அதிகமான பின் விஷத்தின் தன்மை குறைகின்றது. விஷத்தின் தன்மை குறையப்படும் போது பின் அந்த உடல் வளர்ச்சியின் தன்மை குறைகின்றது. பின் அதுக்குள் ஓமுக்குள் ஓம் என்ற நிலை அடைந்து இந்த உடலுக்கு அந்த உயிரான்மா செல்லப்படும் போது இந்த மூன்று விதமான கலையில் செல்லுகின்றது. பின் அந்த உணர்வுக்கொப்ப தன் நிலைகள் செய்யப்படும் போது பூச்சிகளாக உருவாக்க தொடங்கி விடுகின்றது. ஆனால் இதே போல அந்த உணர்வுக்கொப்ப ரிசில் பூச்சியாக அது பறந்து அது மற்ற உணவுகளை உட்கொள்ளும் நிலை வருகின்றது. இந்த மூன்றிலையும் அது உணவாக உட்கொள்ளும் சக்தி பெறுகின்றது. இப்படி இதில் எந்த அளவு அளவுகள் உள்ளதோ அதற்கு தக்கவாறு ஒவ்வொன்றாக உணவாக உட்கொள்ளும். இதை போல அந்த விட்டில் பூச்சியாக செல்லப்படும் போது இந்த மூன்றும் நிலையை மாறி வேறொரு உணர்வின் தன்மை நுகர்ந்தால் அந்த அணுக்குள் இந்த இன்னொரு உணர்வின் சக்தி அதோடு சேரும். இப்ப நான்காக சேர்க்கப்படும் போது இந்த மூன்றின் நிலை குறைந்து இந்த மூன்று அறிவும் இதற்குள் சேர்ந்து நான்காவது அந்த உணர்வின் தன்மை இதற்குள் சேர்த்துக் கொண்ட பின் அந்த உணர்வுகள் மாறுகின்றது. இந்த உடலுக்கு உயிரான்மை சென்ற பின் அதாவது பறவைகள் போன்று பட்டாம்பூச்சிகள் போன்று பறக்க தொடங்கி விடுகின்றது. இப்படி இந்த உயிர் நுகர்ந்த உணர்வுகள் எதுவோ அந்த வினைகளுக்கொப்ப உடலின் ரூபமும் அதன் குணமும் மாறி 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 இப்படி பல பரிணாம வளர்ச்சி அடைகின்றது. இதன் வழிகளில் இப்போ பறந்து செல்லும் நிலைகள் வரப்படும் போது இதன் உணர்வில் எப்படியோ இந்த பூக்களில் உள்ள தேன்களை உணவாக உட்கொள்ளும் நிலைகள் வந்தால் தேனீக்களாக மாறுகின்றது. இதனுடைய முட்டை சில தேன்களில் பட்டால் அதன் உணர்வின் தன்மை கொண்டு அதிலே உருவானால் தேனீயாக மாறுகின்றது. இப்ப மாம் செடியில் பூ பூக்கும் போது அதிலே இத்தகைய தேனீகள் செல்லும் போது அதை முட்டையிட்டால் அந்த உணர்வுக்கொப்ப ஒரு வண்டாக உருவாகின்றது. அந்த மாம் செடியில் வந்த பூவின் தன்மையை அதற்குள் தேனுக்குள் சிக்கிவிட்டால் அது மூடி மறைத்து அந்த செடியின் வெப்பத்தால் அந்த செடிக்குள்ளேயே அந்த காயாக உருவாகும் போது சிறுசாக பொருளாகி பின் மாம்பழமாக உருவாகிறது. மாம்பழத்தை பார்த்தோம் என்றால் அந்த கொட்டைக்குள் இந்த வண்டு இருக்கு. ஏனென்றால் இது பட்டு அந்த வண்டின் நிலைமை அது எடுத்துக்கொண்ட உணர்வு கொப்ப அதனுடைய ரூபங்களும் மற்ற நிலைகளும் இருக்கும். இப்படி நமது உயிர் மனிதனாக வருவதற்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்குள் சென்று அந்த உணர்வு அணுக்களின் இப்படி வளர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்து அதனுடைய சந்தர்ப்பங்களில் ரூபங்கள் மாறிக்கொண்டே வந்தது. இதே போல விஷத்தின் தன்மை வரப்படும் போது புழுக்களில் அதை நீளமாக இருப்பினும் மற்ற விஷத்தன்மைகளை அது உணவாக உட்கொள்ளும் போது பாம்பினங்களாக மாறுகின்றது. பாம்பினங்களாக மாறப்படும் போது அதை மற்ற உயிரினங்கள் இது இப்ப எறும்புகள் எல்லாம் கூடி அதன் உடலிலே இந்த வேக அதனுடைய நிலையை கடித்து இந்த விஷத்தின் தன்மை அதை அடைந்தால் அந்த பாம்பினம் மடிந்தால் அந்த பாம்பினங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் இந்த எறும்பு கடித்த விஷத்தின் தன்மை கொண்டு எறும்புகளாக அது உருவாக்கிய நேர்கின்றது. உயிர் தனித்து சென்றாலும் இந்த விஷத்தின் அணுக்கள் பாம்பை உருவாக்கிய அணுக்களின் இதை கலந்தால் பாம்பு அகன்றால் அது எறும்புகளாக உருப்பெறுகின்றது. இந்த இயற்கை எப்படியெல்லாம் மாறி இப்ப எறும்புகள் ஆக்கப்படும் போது குருவி காக்கா இவையெல்லாம் கொட்டி உணவாக கொள்ளுகின்றது. இந்த எறும்பின் தன்மை உணவாக ஆனாலும் எறும்பின் உயிரான்மா காக்காய் இந்த எறும்பினை அறியமாக்கின்றால் அந்த எறும்பு அனைத்தும் காக்காய் முட்டையாக அந்த காக்காயை உருமாறும் அணுக்களாக மாறுகின்றது. அதற்குள் முட்டையாகி காக்காய் ஏற்படுகின்றது. குருவியை தின்றால் அறியை போன்று இப்படி எதனிதன் வாய்கள் சிக்குகின்றதோ இந்த உணர்வுக்கொப்ப பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒன்றை ஒன்று விழுங்கி ஒன்றை ஒன்று விழுங்கி வரும் நிலைகளும் வருகின்றது. இப்ப நாம் பார்க்கிறோம், நம்ம வீட்டில் வெளியே பார்க்கிறோம், அது எதைக்காக மற்றது உணவுக்காக தேடி வருகின்றது. ஆனால் இதை உணவாக எடுத்துக்கொள்ள பூனை வருகின்றது. பூனையின் மனத்தை கண்டால் எலி ஓடி ஒருங்கிக் கொள்ளுங்கள், காதை வளைத்து பார்த்து கொண்டிருக்கு. அந்த ஒலியிலிருந்து சவுண்டை கேட்டால் அந்த பூனையுடைய மூச்சலைகள் வரப்பொறும்பு அது நுகர்ந்து தனக்கு எதிரி என்ற நிலைகள் உருவாகின்றது. அப்ப அது பூனையின் நினைவே அதற்கு வருகின்றது எலிக்கு. ஆனால் பூனையை கண்ட பின் அஞ்சு எலி ஓடி ஒருங்கினாலும் அந்த எலியின் மனத்தை இது நுகர்ந்து 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 அதன் மூச்சாக வெளியிடும். இப்படி வங்குக்குள் நுழைந்தாலும் இந்த பூனை அந்த எலியின் வாசனை நுகர்ந்த பின் அந்த மூச்சலை விடும்போது தன் இனம் இருக்கிறது வெளியில் வரும். அந்த மனத்தால் அறிந்துதான் அது வெளிவருகின்றது. அப்ப வெளிவரப்படும் போது அந்த எலியை நல்லா பார்த்துக்கிட்டு வந்தவனே லவ் பண்ணிட்டு போயிடுச்சு. ஏன்னா அது மனத்தை வாங்கி திருப்பி அனுப்பும் சக்தி தருகின்றது. இப்படித்தான் துளி வகைகளும் மற்ற நிறைகளை கொல்ல வேண்டும் என்றால் மானை பார்த்து நுகர்ந்தறிந்து அந்த உணர்வின் தன்மை தனக்குள் இருந்து ஒளிந்து பிடிப்பதும் உண்டு. அதே சமயத்தில் புலியின் மனத்தை நுகர்ந்து இதை கண்டு அஞ்சு ஓடுகிறது என்றால் இதர் உணர்வு அதுக்கு பட்டத்தில் அந்த மானை தான் துரத்தும், முன்னாடி இருக்கிற மானை துரத்தாது. எதை இது உற்று பார்த்து அதை கண்டு அஞ்சு ஓடுகின்றதோ அதுவே துரத்தி அந்த உணவாக உட்கொள்ள செல்லுகின்றது. இப்படி மனத்தால் நுகர்ந்தறிந்து உணவின் தன்மை இப்படி படிப்படியாக ஒவ்வொரு உடலையும் ஒரு உணர்வுக்குள் ஒரு உணர்வு கலந்து ஒரு உணர்வுக்குள் ஒரு உணர்வு கலந்து அந்த உணர்வை சேர்த்து இயக்கப்படும் போது அதற்கு தகுந்த உடல்களை மாற்றிக்கொண்டே வருகின்றது நமது உயிர். இப்ப நாம் பார்க்கிறோம், விட்டில் பூச்சி வாயில் சுற்றி கொண்டால் குருவி எத்தனை வேதனைப்பட்டால் விடுகின்றன, அந்த வேதனையுடன் விழுங்கி தன் குஞ்சிக்கு அது மறுபடியும் இறை கொண்டு கொடுக்கின்றது. ஆனால் அந்த விட்டில் பூச்சி குருவிக்கு இறையானாலும் அந்த குருவி எண்ணி குருவின் உணர்வு இதை எடுத்து அந்த உயிர் குருவின் உடலுக்குள் சென்ற பின் அந்த குருவின் கருவாகி அது குஞ்சியாக பிறக்கின்றது. இதே விட்டில் பூச்சி அந்த குஞ்சுகளுக்கு இரையாக கொடுக்கின்றது. அந்த விட்டில் பூச்சியின் தன்னை அந்த குருவின் உடலுக்குள் கருவாகி உருவாக்கிவிட்டால் முட்டையாகி வெளிவந்த பின் அதுவும் இதே போல விட்டில் பூச்சியை உணவாக உட்கொள்ள தொடங்குகின்றது. இப்படி நாம் பல கோடி சரீரங்களில் பல வேதனைகளை அணிவித்து நரகலோகமே என்று சொல்லலாம். இப்ப நரகலோகத்திலிருந்து சிறுக சிறுக தத்தி தத்தி நாம் மனிதனான சொர்க்க பூமியாக மாற்றுகின்றது. எதனையுமே பாதுகாத்துக் கொள்ள நிலையாக நம்மளை உருவாக்கியுள்ளது. இதற்குத்தான் நமது உயிர் குழுவிலிருந்து மனிதனாக வர்றவரையும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று உடலை மாற்றிக்கொண்டே உள்ளது. அது எந்தெந்த உணர்வு எடுத்ததோ அதற்கு தக்க உடல். இப்ப மான் அதன் சுவாசித்த உணர்வுக்கு வரும்போது அதுவும் சிவனை, அதன் உயிரும் ஈசனை, அதற்குள் சேர்த்துக்கொண்ட உணர்வுகள் வினை விநாயகா. எந்தெந்த உணர்வின் தன்னை பெற்றதோ அது வினைக்கு நாயகனாக அந்த உணர்வு மானாக உருவாக்குகின்றது. இதே போல புலியின் உயிர் பல சரீரங்களை பெற்றாலும் அது சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கொப்ப உயிர் ஈசனாகின்றது, அது உடல் சிவமாகின்றது, சிவத்துக்குள் அது எடுத்துக்கொண்ட வினைகள் வினையாகின்றது. ஆகவே வினைக்கு நாயகனாக அதன் செயலாக்கங்கள் அதனுடைய குணங்கள் எல்லாமே அமைகின்றது. விநாயகா, இப்படி நமது உயிர் பல கோடி சரீரங்களை சிவமாக்கி சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கொப்ப பரிணாம வளர்ச்சி அடைய செய்து இன்று நாம் பரிணாம வளர்ச்சியில் மனிதனாக பிறந்துள்ளோம். உதாரணமாக இன்னைக்கு மிளகா காரமாக இருக்கின்றது, அந்த காரமான மிளகாயில் புழு உருவாகின்றது. அதைக்காட்டிலும் கடுமையான மருந்தை அடித்து அந்த புழுவை கொன்றாலும் துளு சாகின்றது. அந்த புழுவை கொன்ற அந்த விஷம் ஆவியாகவும் மாறுகின்றது. அரிய புழுவில் விஷத்தை தாக்கிய அந்த மிளகா செடியில் இந்த விஷம் ஊறுகின்றது. மீண்டும் அந்த மிளகா செடி இன்னைக்கு காரமாக கொடுத்தாலும் அந்த காரத்தின் உணர்ச்சியின் ஊடே நாம் காரமான உணவு பதார்த்தம் சேர்த்தால் விஷத்தன்மை கொண்ட அணுக்கள் உருவாகி நமக்கு நோயாகவும் மாறுகின்றது. மனிதன் விஞ்ஞானத்தால் பல விஷ பூச்சிகளை கொன்றாலும் இது இந்த நிலை பெறுகின்றது. முந்திய காலங்களில் இத்தகைய விஷ பூச்சிகள் ஏற்பட்டால், அதாவது சாம்பலை மாட்டு சாணங்களை சாம்பலாக உருவாக்கி அந்த சாம்பலை தூவி விடுவார்கள். அந்த சாம்பலை தூவினால் அதில் உருவான அந்த பூச்சிகள் இந்த மனத்தை கண்டு அது மடிந்துவிடும். ஆனால் அதற்கு எதிர்மறையாகப்படும் போது இதை உணவாக உட்கொண்டாலும் நல்ல அணுக்களாக மாறுகின்றது. நாம் அந்த உணவை உணவாக உட்கொண்டால் நமக்கு நோய் இல்லாத நிலை வருகின்றது. முன்பு மாட்டு சாணங்களை அதாவது வண்டல் மண்கள் பல தாவர என கழிவுகள் சேர்த்து வண்டலாக மாறுகின்றது குளங்களில். இந்த வண்டலும் சாணத்தையும் கலந்து வரும்போது இந்த மண் நிலைகளில் விஷப்புழுக்கள் உருவாகவில்லை. ஆனால் முந்தி சோளமோ மற்ற பருத்தியோ போட்டோம் என்றால் அதில் புழுக்கள் அதிகமாக உழுவதில்லை. அப்படி புழுக்கள் அதிகமானாலும் உப்பும் சாம்பலையும் கலந்து வெறும் உப்பு சாப்பாடு உப்பை கலந்து அது தூவினால் அந்த பருத்தி காயில் வரக்கூடிய புழுக்கள் அதனுடைய செயலாக்கங்களை இழந்து விடுகின்றது. மற்ற நெல் பயிர்களுக்கும் இதே போல சாம்பலும் சாப்பாட்டு உப்பையும் கலந்து தூவினால் நெல் பயிரும் நல்லா இருக்கும் அந்த காலங்களில். இப்போ விஷத்தை தூவி புழுவை கொண்டாலும் அதனுடைய முட்டையில் இந்த விஷம் பட்டு இந்த விஷத்தை தாங்கும் புழுவாக அடுத்து வந்தது. அதுக்காக இதே மருந்தை தூவினால் சாவதில்லை. ஆனால் அதே சமயம் இந்த செடியில் இந்த விஷத்தன்மைகள் கலந்து கலந்து அதில் நெல் இல்லையும் அது கலந்து விடுகின்றது. இப்போ நாம் பார்க்குறோம் கத்திரிக்காய் எல்லா காய்களுக்கும் விஷம் வந்து தூவாமல் விளைவதில்லை. அப்போ அந்த விஷ செடிகளில் இது கலந்த பின் அந்த காய்கறிகளை சாப்பிடும்போது நாம் சாப்பிட்ட உணவுகள் அனைத்தும் இது இரத்த நாணங்களில் கலந்து நம் உடலில் உள்ள அணுக்களுக்கு சேருகின்றது ஆகாரமாக. நாம் எந்தெந்த ஆகாரத்தை நாம் பழகுகின்றோமோ இது இரத்தமாக மாறும்போது நாம் சுவாசித்த உணர்வும் அதே கலந்து அந்த அணுக்களுக்கு ஆகாரமாக மாறுகின்றது. இப்ப நாம் வேதனைப்பட்ட உணர்வுகளின் தன்மை நாம் சுவாசித்தால் அந்த இரத்த நாணங்களில் விஷத்தின் தன்மை வந்து விடுகின்றது. அப்ப நல்ல அணுக்கள் பெற்ற பின் இந்த விஷத்தின் தன்மை உணவாக உட்கொள்ளும் போது இந்த மனித உடலை உருவாக்கிய இந்த அணுக்களும் அதனுடைய செயலாக்கங்களை குறைக்கின்றது. பின் அந்த விஷ அணுக்களை கிடைத்த பின் நாம் எந்த உணவுடன் கலந்து விஷத்தின் தன்மை படர்ந்ததோ இதே செடியில் தூவிய இந்த உணர்வு இது பட்டு அதே நிலைகள் ஆவியாக சூரியன் எடுத்து வைத்துள்ளது. எதன் தன்மை கொண்டு இந்த செடியில் விளைந்ததோ அதை உணவாக உட்கொள்ளும் போது இந்த நம் உடலில் உள்ள அணுக்களுக்கு இந்த விஷங்கள் கலப்பதனால் இதில் தூவிய விஷங்கள் வெளித்தன்றதை இது மீண்டும் நம் உடல் உள்ள அணுக்கள் அதை எடுக்கும் நம்ம ஆன்மாவாக மாற்றும். நாம் ஆன்மாவாக மாற்றும் போது, நாம் நல்ல குணங்களுடன் நாம் சுவாசிக்கும் போது நமக்குள் சிந்திக்கும் தன்மை இழக்கப்படுகின்றது, மனமும் பலவீனப்படுகின்றது, சொல்லுக்குள் நயம் கெடுகின்றது. ஒரு விஷம் கலந்த உணர்வுகளை நாம் கலந்தால் எப்படி ஆ என்று அலர்கின்றோமோ, இதை போல நாம் நுகர்ந்த உணர்வு சொல்லில் செயல்படும் போது ஒரு செவிகளை கேட்டபின் அந்த உணர்வுகளை அவர் நுகரும் போது உணர்ச்சி வசப்படும் வழி செய்கின்ற சிந்திக்கும் தன்மைக்கு மாறாக நன்மையின் தன்மை நீங்கள் சொன்னாலும் வெறுப்பின் தன்மை உருவாக்கும் நிலையே வருகின்றது இந்த விஞ்ஞான அறிவார். பண்டைய காலங்களிலெல்லாம் இப்ப பயிரினங்களை மனிதனுக்கு உகந்த நிலைகள் கொண்டு பயிரின சேர்க்கைகளை செய்து காட்டு விளங்க காட்டுகள் விளைந்த பல பயிரினங்களை சேர்த்துதான் நெல்லாகவும் மற்ற நெல்லாகவும் அந்த காலங்களில் உருவாக்கினார்கள். இப்ப விஞ்ஞானிகள் உருவாக்குகின்றார்கள், அந்த மெய்ஞான வழியை உருவாக்கிய நிலைகளும் உண்டு. இப்ப அன்றைய பயிரினங்கள் செயல்படும் போது இவைகளை பூச்சிகள் உள்ளாத தடுக்கிறதுக்காக மற்ற தாவரங்களை உரங்களாக இதை இடப்படும் போது இந்த அணுக்கள் அந்த தாவர இன சத்தை கொள்ளும் பூச்சிகள் அதை வளர்ச்சியற்ற நிலையில் தடுக்கின்றது. காரணம், மனிதன் நாம் எந்தெந்த உணவுகளை உட்கொள்ளுகின்றோமோ இந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் விஷத்தன்மையை பாய்ச்சி இந்த உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்துக்கொண்ட பின் நமது மூச்சலையும் நம் உடலிருந்து வரக்கூடிய மனங்களும் நாம் வெளியிடும் மலமும் மூன்றும் ஒன்றாக்கின்றது. இதை சூரியன் காந்த சக்தி கவரப்படும் போது நாம் விஷத்தை அடந்து வேதனைப்பட்ட உணர்வு கொண்டு நாம் இருப்போம் என்றால் வீட்டில் நிச்சயம் தேழு பள்ளி உருவாகும். இது மனிதன் என்று உருவான நிலைகள். இதே போல பூரான் போன்ற நிலைகள் எல்லாம் மனிதனில் விஷத்தன்மையிலிருந்து வெளிப்பட்ட மூச்சலைகள் வெளிவருவதும், இதே போல நாம் நல்ல உணவுகளை நாம் தானியங்களை சேமித்து வைத்தால் அந்த தானியங்களை நாம் உணவாக உட்கொண்டவர்கள், இதிலிருந்து உணர்வும் மூச்சலைகளும் கலந்து வெளிச்செல்லும் போது அந்த தானியங்களில் வந்து விழுந்து இந்த மனிதன் உடல் ஆனப்பின் நமக்கே உணவு இல்லாதபடி அந்த உணவை அது கொண்டு சாப்பிடும். இப்படி தானியங்களில் அந்த வண்டுகள் ஊழுவதை தடுக்க இந்த விஷப்பூ மருந்துகளை தூவி பாதுகாக்கின்றனர். பின் அதே தானியத்தை சாப்பிட்டால் என்னவா இருக்கும்? நாம் புழுவிலிருந்தும் மனிதனாகவர்களும் பல பல செடியும் உணர்வுகளை உணவாக உட்கொண்டு வந்தவர்கள். இருந்தாலும் முதல் விஷமற்ற உணர்வை உணவாக உட்கொண்ட தாவர இனத்தை அதனை அணுவாக மாற்றி பின் ஒரு விசேஷத்தின் உணவை அதன் நகர்ந்தத்தின் உதவி அடைச்சி அது வளர்ச்சி அடைந்தாலும் அதற்காற்றும் இன்னொரு தாவர இனம் நல்ல தாவர இனத்திற்கு விஷம் ஒதுங்கி இதற்குள் அடிமையாகி அந்த உணர்வுக்கொத்த பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்ததுதான் மற்ற உயிரினங்கள் என்றால் இதெல்லாம் நாம் எப்படி வந்தோங்கிறவர்கள் நாம் தெரிந்து கொள்வது மிகவும் நலம். இப்படி உருப்பெற்ற அந்த நிலையில் இன்றும் நாம் எதையெல்லாம் உணவாக உட்கொண்டமோ மனிதனில் என்று எண்ணமும் விரல் என்று வளர்க்கிற மனமும் நாம் மலத்தில் இருந்து மலமும் சூரியன் எழுப்பிக்கும் போது இந்த கொலைச்சின் தன்மை வரப்படும் போது நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி அந்த பூச்சி நம்ம தானியங்களை வந்துள்ளதெல்லாம் இருக்கும். உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் வீட்டில் பெண்கள் மஞ்சளை அதிகமாக பயன்படுத்தார், அது பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்வார்கள். இந்த மஞ்சள் மற்ற விஷ அணுக்களை கொல்லக்கூடிய சக்தி அதற்கு உண்டு. அதனால்தான் அந்த மஞ்சளை நாம் உணவுடன் கலந்து சாப்பிடும் போது நமக்கு விஷ அணுக்களை உருவாகாதபடி தடுப்பதற்குத்தான் மஞ்சளை சேர்ப்பது. இப்ப அறிவும் மீறி பெண்கள் வேதனையும் வெறுப்பான நிலைகள் இருந்தால் அவர்கள் மஞ்சள் போய் கையில ஊற்றி வச்சுட்டு வந்தார்கள், அதுல வந்து வந்துடும். அவர் கையிலேயே மஞ்சளை எடுத்து வைத்தால் போதும், அந்த மஞ்சள்ல வந்து வந்துடும். இப்ப நீங்க கடையில் இருக்கிறவர்கள் பாருங்க, அவங்க என்ன வைக்கிறாங்க, ஒண்ணும் வைக்கிறதில்லை, பேசாம இருக்கு. நீங்க வீட்டில் வாங்கிட்டு வந்து எந்த வகை குணங்கள் இருக்கோ அவங்க வாங்கி கேட்கறதுக்கான அதுல மஞ்சள்ல வந்து விடும், அது பூரம் பழகாயிருக்கும். இவர்கள்லாம் மனிதனை நிறைந்தது நாம் பயன்படுத்திய உணர்களின் தன்மை கொண்டு மனிதனிலிருந்து உருவாக்கக்கூடியதுதான் இந்த அணுக்கள். அதிகமாக வாங்கியதுகளில் இருக்கிற அணுக்கள் அதிகமாக உருவாவதில்லை. இப்ப மனிதனுக்கும் மனிதன் உடலிருந்து வெளிப்படக்கூடிய மூச்சுகள் கடும் விஷமான நிலைகள் அதிகமாக உருவாகின்றன. நாம் வேறையும் வெறுப்பும் கொண்டு நமக்குள் இருந்தால் கைப்பாட்டு ஜுரம், இந்த மாதிரி மூளைக்காய்ச்சல் என்று இப்பெல்லாம் வருவதெல்லாம் சிந்தனை தொடங்கி சீருடையின் நிலையை கொண்டு நாம் மருந்தாக உணவாக இதிலிருந்து வெளிப்பட்ட உணர்வின் அணுக்கள் ஒரு மனிதன் நிகழ்வான் என்றால் நமது உயிரின் நிலைகளில் டிரான்சாக்சன் அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லுமே, இதே போல டிரான்சாக்சன் டிரான்சிஸ்டர் சொல்லுவாங்க. எப்படி ஒரு ஒலி அழுத்தம் என்று எடுத்து அதை அழுத்த நிலைகளுக்கு மாற்றி அந்த ஒலி அலைகளை சீராக பயன்படுத்துகின்றதோ அதே போல நம் உயிர் நாம் நகரும் உணர்வுகளை அதை மாற்றி நம் உடலுக்குள் கொண்டு செல்வதும் சிந்தனைப்படி இயக்க செய்வதும் உண்டு. அதே சமயத்தில் நாம் உடலுக்குள் இருக்கும் உணர்வுகள் உணவுகள் அந்த அணுக்கள் உணவுக்காக இயங்கும் போது இந்த உணர்ச்சிகள் உயிருக்கு அந்த சிறுமொழிக்கு டிரான்சாக்சன் வரும். அப்ப நமக்கு உயிருக்குள் அந்த பெண் இந்த உணர்வுகள் கண்ணு காது மூக்கு உடம்புக்கு இது ஆணையிடும். இப்படி ஆணையிடும் போது எந்த அணுக்களின் தன்மை அதிகமாக நேசித்ததோ நமது கண் இந்த பூமியில் இருப்பதே கருவிழி பதிவானது. ஆனால் அதே சமயத்தில் கருவிழியார் நுகர்ந்து நமக்கு செய்தது. இப்போ அந்த உடலில் பதிவாகும் இந்த உணர்வுகள் கண்ணுக்குள் வந்த பெண் என்பதை காந்தப்புலன் அறிவு அது உணவுக்காக காற்றிலிருந்து தனக்குள் எடுத்து சுவாசிக்க செய்து வெட்ட நாணயங்களை கலந்து அது உணவாக எடுத்துக் கொள்கின்றது. இதையெல்லாம் நாம் ஒரு எந்திரத்திற்கு சமமாக நம் உடல் இயங்குகின்றோம். ஆனாலும் அந்த அணுக்களின் செயலாக்கங்கள் எவ்வாறு அதற்குள் இந்த உயிருடன் கொண்ட இந்த உடலில் வேதனைகள் எத்தனை பெறுகின்ற வயிற்று வழி வந்தால் நாம் தாங்க முடியவில்லை. ஆக இவையெல்லாம் அந்த உணர்வின் உயிரின் நிலைகள் இயக்கப்படும் போது வயிற்றையை உருவாக்கும் அணுக்களை அது ஆகாரத்தை அதிகமாக சேர்க்கும் போது நுகர்ந்தத்தில் அந்த உணர்ச்சிகள் நமக்கு தெரிகின்றது, வேதனைப்படுகின்றது. இவையெல்லாம் இயற்கை நிகழ்ச்சிகள். இவை மனிதன் ஒருவன் தான் நாம் அறிய முடிகின்றது.